முன்னுடைய அதாவது 17வது நூற்றாண்டை சேர்ந்த பியூரிட்டன் பெரியவர்களில் ஒருவராகிய தாமஸ் வாட்சனுடைய மனம் திரும்புதோ என்ற நூலை அடிப்படையாக வைத்து வேதம் போதிக்கின்ற மனம் திரும்புதல் என்ற போதனையை பற்றி நம்ம ஆழமாக விபரமாக படித்துக் கொண்டு வருகிறோம். சீர்திருத்த பாப்டிஸ்ட் விசுவாச அறிக்கையான 1689 விசுவாச அறிக்கையும் அதுல மனம் திரும்புதலுக்கு ஒரு அதிகாரமே ஒதுக்கப்பட்டிருக்கு. அது 15வது அதிகாரம். இந்த அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். அதுல மனம் திரும்புதலை பற்றி சீர்திருத்த பாப்டிஸ்ட் பெரியவர்கள் கவனத்தோட விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய 2வது பேராகிராஃப் அல்லது பத்தியில மெய் கிறிஸ்தவர்கள் பாவத்தை செய்து விடலாம் என்று விளக்குகிற விசுவாச அறிக்கை, அதனால்தான் கர்த்தர் தன்னுடைய கிருபையின் உடன்படிக்கையில் பாவத்தை செய்துவிடும் கிறிஸ்தவர்கள் திருந்துவதற்காக மனந்திரும்புதலின் மூலம் ரட்சிக்கும்படியான ஏற்பாட்டை செய்து தந்திருக்கிறார் என்று 1689 விளக்குகிறார். இதிலிருந்து பாவம் உலகத்திலும் கிறிஸ்தவர்களிலும் தொடர்ந்து இருக்கும் வரை அதை செய்துவிடக்கூடிய நிலையிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக பாவத்தை செய்து வாழாமல் இருப்பதற்காக, பாவத்தை செய்து விடுகிற பொழுது அது எத்தனை சின்ன பாவமாக இருந்தாலும் உடனடியாக மனம் திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இதன் மூலம் கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மனம் திரும்புதலை கடமையாக கொண்டு வாழ வேண்டிய பொறுப்போடு இருக்கிறார்கள். இதை கடந்த முறை விவரமாக பார்த்தோம். இதை விசுவாச அறிக்கையினுடைய 5வது பேராகிராஃப் மேலும் அருமையாக விளக்குகிறது. அந்த பத்தியில வாசிக்கிறோம், எத்தனை சிறிய பாவமாக இருந்தாலும் எல்லா பாவங்களுமே நித்திய அழிவை சந்திக்க வேண்டும் என்றாலும் மனம் திரும்புகிறவர்களுக்கு நித்திய அழிவை கொண்டு வரக்கூடிய பெரிய பாவம் என்று ஒன்று இல்லை என்கிறது விசுவாச அறிக்கை. இது ரொம்பவும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மை. அதாவது கிறிஸ்தவர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவை பெரிதோ சிறிதோ கர்த்தருடைய வெறுப்பையும் கோபத்தையுமே சந்திக்கின்றன. இருந்த போதும் அப்படி பாவத்தை செய்து விடுகிறவர்கள் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இருக்கின்ற ஒரே வழி மனம் திரும்புதல் மட்டுமே. அதுதான் வேதமும் சொல்லுகிறது, விசுவாச அறிக்கையும் சொல்லுகிறது. ஆகவே ஒருவன் செய்கிற பாவம் எத்தனை பெரிதாக இருந்தாலும் அவன் மெய்யாக மனம் திரும்புவானால் அவனுக்கு நித்திய ரட்சிப்பு கிடைக்கும். ஒரு கிறிஸ்தவன் மனம் திரும்ப முடியாத அளவுக்கு பெரிய பாவம் என்று ஒன்று இல்லை. மனம் திரும்ப வழி இல்லாத ஒரே பாவம் அவிசுவாசம். அந்த பாவத்தை கிறிஸ்தவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். மெய் கிறிஸ்தவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். யோவான் 1:8-10 வரையும் உள்ள வசனங்களில் யோவான் கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கின்ற வார்த்தைகளை கவனியுங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இருக்காது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்கிறார் யோவான். இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. இப்படி இனி எத்தனையோ உதாரணங்களை வேதத்திலிருந்து காட்டலாம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அன்றாடம் சுவாசத்தோடு மனம் திரும்பி கர்த்தரோடு இருக்கும் உறவையும் ஐக்கியத்தையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. இப்ப இந்த உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனம் திரும்புதலுக்கு இருக்கும் அதி முக்கியமான இடத்தை அருமையாக வலியுறுத்துகிறது. அதோடு இந்த 5வது பேராகிராஃப் விசுவாச அறிக்கையில் இத்தகைய மனம் திரும்புதலை தொடர்ச்சியாக கொண்டிருந்து பாவத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் விலகி வாழ மனம் திரும்புதல் அவர்களுக்கு தொடர்ச்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றும் விளக்குகிறது. அது ஆணித்தரமாக அந்த பேராகிராஃப் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த உண்மையை உணர்ந்து வேத பூர்வமாக மனம் திரும்புதலை பிரசங்கித்து வருகிற பிரசங்கிகள் எத்தனை பேர் நம்ம இனத்துல இருக்கிறார்கள். இந்த பிரசங்கிக்கப்படும் அவிசுவாசிகளுக்கான சுவிசேஷத்திலும் மனந்திரும்புதலை பற்றிய போதனை இல்லை. கிறிஸ்தவர்களுக்கான பிரசங்கங்களிலும் மனந்திரும்புதலை பற்றிய போதனை இல்லை. இந்த அதிமுக்கியமான வேத இறையியல் போதனைக்கு இடமே இல்லாத இன்றைய பிரசங்கங்களை பரிசுத்த ஆவியானவர் எப்படி பயன்படுத்துவார்? சத்திய ஆவியானவர் சத்தியத்தை மட்டுமே பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவுக்குள் கிருபையின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்ற கர்த்தர் அவிசுவாசிகளின் ரட்சிப்புக்கு மனந்திரும்புதலை அவசியமானதாகி இருக்கிறார். அதே போல கிறிஸ்தவர்களின் நித்திய ரட்சிப்புக்கு மனந்திரும்புதலை அத்தியாவசியமானதாக்கி இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அன்றாடம் மனந்திரும்பி வாழாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது என்று. வாட்சன் தன்னுடைய நூலின் ஆரம்ப முன்னுரையாக மனந்திரும்புதல் பற்றிய அடிப்படை உண்மைகளை விளக்கிய பிறகு தமிழ் நூலின் முதலாவது அதிகாரத்தில் வாட்சன் போலி மனந்திரும்புதலை பற்றி விளக்குகிறார். அதை நாம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. இது அவசியம்தான். உண்மையிலேயே நிகழ்காலத்தில் நிகழ்ந்து வரும் நடந்து வருகின்ற சுவிசேஷ ஊழியங்களில் போலித்தனமான மனந்திரும்புதல்களை அதிகமாக காண்கிறோம். போலி மனந்திரும்புதல்களை அடையாளம் காண்பதற்கு உதவும் வகையில் தான் அதன் அறிகுறிகளை அந்த அதிகாரத்தில் வாட்சன் விளக்கியிருக்கிறார். அதை ஜான் கல்ஹூனும் விளக்கியிருப்பதை நாம கவனித்திருக்கிறோம். அடிப்படை இருதய மாற்றம் எதுவுமே இல்லாமல் வெறும் உலக போக்கான ஒழுக்க கட்டுப்பாடுகளை மட்டும் கொண்டிருந்து பாவங்களை செய்யாமல் இருப்பது மனந்திரும்புதலுக்கு அடையாளம் ஆகாது என்கிறார் வாட்சன். அவர் சொல்லுகிறார், நம்ம நிகழ்ந்திருக்கும் கிருபையின் அடிப்படையில் பாவத்துக்கு நாம் விலகி நிற்கும் போதே மெய்யாக நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம் என்கிறார் வாட்சன். தொடர்ந்து அது வாட்சன் சொன்னது, விசுவாசிக்கிறேன் என்ற வார்த்தை உன் நாக்கின் நுனியில் இருந்து குதித்தால் போதும் உனக்கு ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஆத்துமாக்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிற இன்றைய சுவிசேஷ பிரசங்கிகள் அதிகரித்து போயிருக்கிற அந்த காலத்தில் போலி மனந்திரும்புதலை பற்றிய வாட்சனுடைய ஜான் கல்ஹூனுடைய எச்சரிக்கைகள் நமக்கு மிகவும் அவசியம். இதை அடுத்து வாட்சன் தன்னுடைய நூலில் ஆங்கில நூலில் மனந்திரும்புதலுடைய தன்மையை பற்றி ரெண்டு அதிகாரங்களில் நீண்ட விளக்கத்தை கொடுக்கிறார். The nature of true repentance. அதுக்குதான் ஆங்கில தலைப்பு. ஆங்கில நூலில் அது ரெண்டு அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த ஆங்கில நூலில் அதுக்கு 21 பக்கங்களே வாட்சன் கொடுத்திருக்கிறார். தமிழ் நூலில் அந்த ரெண்டு அதிகாரத்தையும் ஒரே அதிகாரமாக விளக்கி அது 53 பக்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஃபான்ட் சைஸ் அதெல்லாம் பொறுத்ததுதான். அது என்ன சொல்ல வருகிறேன்னா, இதுக்கு இவ்வளவு தூரம் இடத்தை ஒதுக்கி இருக்கிற வாட்சன் மனந்திரும்புதலின் தன்மையை பற்றி விளக்குவதற்காக. அதில் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஏற்கனவே போலி மனந்திரும்புதல் என்று ஒன்று இருக்கிறது என்று வாசகர்களை எச்சரித்து அதிலிருந்து விலகி இருக்கும்படியாகவும் மெய்யான மனந்திரும்புதலை நாடும்படியாகவும் எச்சரித்திருக்கும் தாமஸ் வாட்சன் மெய்யான மனந்திரும்புதல் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் விளக்குவதை வாசகர்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டியது அவசியம். அதைத்தான் வாட்சன் செய்திருக்கிறார். இதே விதமாகத்தான் மெய்யான மனந்திரும்புதலை பற்றி தாமஸ் வாட்சனுக்கு முன்னால் இருந்த தாமஸ் பாஸ்டனும் தாமஸ் வாட்சனுக்கு பின்னால் வந்த 19 நூற்றாண்டை சேர்ந்த ஜான் கல்ஹூனும் தங்களுடைய நூலில் இதை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து சீர்திருத்தவாத பியூரிட்டன் பெரியவர்களும் அவளுக்கு பின் அவர்கள் வழிவந்திருக்கும் சீர்திருத்தவாத அறிஞர்களும் அத்தனை துல்லியமாக வேதத்தை ஆராய்ந்து அது போதிக்கும் சத்தியங்களை பழத்திலிருந்து சாறு புழிவது போல் பிழிந்தெடுத்து அவற்றை முறைப்படுத்தி தொகுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். வாட்சன் போன்றோரின் நூலை நாம் வாசிப்பதோடு நின்று விடாமல் அவர்களுடைய பிரசங்கம் செய்யும் போதனை செய்கின்ற முறையை பாணியையும் கவனிப்பது நல்லது. ரொம்பவும் விவரமாக ஆழமாக அவர்கள் விளக்க தவறவில்லை. மெய்யான மனம் திரும்புதலுடைய மெய்த்தன்மையை விளக்குகின்ற தாமஸ் வாட்சன் ஆரம்பத்திலேயே மறுபடியும் மனம் திரும்புதல் தேவனுடைய ஆவியானவரின் கிருபை என்பதை சொல்ல மறக்கவில்லை. இப்ப நாம மனம் திரும்புதலினுடைய தன்மையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய மெய்யான தன்மை. அது தமிழ்ல ஒரு அதிகாரத்திலும் ஆங்கிலத்தில் ரெண்டு அதிகாரங்களிலும் இருக்கிறது. அதை வாட்சன் சொல்லுகிறார் மறுபடியும், மனம் திரும்புதல் தேவனுடைய ஆவியின் கிருபை என்று அவர் சொல்லி ஆரம்பிக்கிறார். அதுவும் நான் இப்பொழுது பேச போவது விளக்கப் போவது காஸ்பல் ரிப்பென்டன்ஸ், சுவிசேஷ மனம் திரும்புதல் என்பதையும் அவர் நினைவுபடுத்துகிறார். இத கஹூன் இவஞ்சாலைக்கு மனம் திரும்புதோ என்று சொல்லி இருக்கிறார். அதை வந்து போலி மனம் திரும்புதலில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக அந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த மனம் திரும்புதல் நாமே சுய முயற்சியில் செய்து விடுகிற ஒரு கிரியையாக எவரும் எண்ணிவிடக்கூடாது என்ற ஜாக்கிரதை தான் வாட்சன் இப்படி சொல்லுவதற்கு காரணம். இந்த இடத்துல தமிழ் மொழிபெயர்ப்பின் இரண்டாவது அதிகாரத்தின் முதல் பாராகிராஃப் அந்த பத்தி மிகவும் சுருக்கமானதுதான். அது தெளிவாக மொழிபெயர்க்கப்படவில்லை. மொழிபெயர்ப்பு நூல் முழுவதும் ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்கிற பொழுது ஒரு நூலை அது முழுவதும் அது ஆங்கிலத்தில் இருந்தால் அந்த ஆங்கில மூலத்தை உள்வாங்கி தெளிவான தமிழில் தருவதாக இல்லாமல் வரிக்கு வரி ஆங்கில வசனங்களை அப்படியே மொழிபெயர்ப்பதாக இருந்தால் வாசகர்கள் நூல் விளக்குகின்ற சத்தியத்தை விளங்கிக் கொள்ள கொஞ்சம் தடுமாறலாம். அதனால வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்க போகக்கூடாது. அது ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே வெவ்வேறு மொழிகள், அவற்றினுடைய அமைப்பு இலக்கணம் சொல் நடை எல்லாமே வித்தியாசமானது. அதனால ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கிற பொழுது மொழி பாண்டித்யம் இருப்பது மட்டுமல்லாமல் மொழிபெயர்ப்புக்கு உரிய இலக்கணங்களையும் ஒருவர் பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம். வாட்சனின் தமிழ் மொழிபெயர்ப்பை வாசகர் கவனத்தோடு வாசித்து சிந்திப்பது அவசியம். அதுவும் இல்லாமல் ஒரு இறைய நூலை மொழிபெயர்க்கிற பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் மூலத்திலிருந்து கவனமாக வாசித்து அந்த இறையலை உள்வாங்கிக் கொள்ளணும், இல்லாவிட்டால் அது பிழைச்சு போகும். இப்ப ஆங்கிலத்துல அந்த முதலாவது பாராகிராஃப்ல வர்றத நான் சொல்லுகிறேன். ஆங்கிலத்துல இருக்கிறது Repentance is a grace of God's spirit whereby a sinner is inwardly humbled and visibly reformed என்று இருக்கிறது. இத தமிழ்ல ரெண்டு வசனங்களாக பிரித்திருக்கிறார்கள். சில வேலைகளில் அப்படி பிரிக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. ஆனா கருத்து மறைந்து போகாமலும் மாறாமலும் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தமிழில் ரெண்டு வசனமாக பிரிக்கப்பட்டிருப்பது கருத்து மறைந்து போக வசதியாக அமைந்து விடுகிறது. தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறேன் என்று பாருங்க. மனம் திரும்புதல் தேவனுடைய ஆவியானவரின் கிருபை, ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. அதை அடுத்து அதனால் ஒரு பாவி தன் உள்ளான மனிதனில் தாழ்மை உள்ளவனாகி வெளியே சீர்திருந்தவனாகி இருக்கிறான் என்று இருக்கிறது. இப்ப இத நாம கவனத்தோடு வாசித்தால் தவிர
இதன் முழு அர்த்தத்தையும் வாசகன் விளங்கிக் கொள்ள முடியாமல் போகும். இரண்டாவது வசனம் ஆரம்பிக்கிற பொழுது அதனால் என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது. இந்த அதனால் என்பது எதை உணர்த்துவதாக இருக்கிறது என்பதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இதை தமிழில் பார்க்கிற பொழுது அதனால் என்று பார்க்கிற பொழுது ஆகவே என்ற அர்த்தத்தில் எடுத்துக் கொள்ளுவதா அல்லது இதன் மூலமாக என்ற அர்த்தத்தில் எடுத்துக் கொள்ளுவதா என்ற கேள்வியை இது எழுப்புகிறது. அதனால் அந்த தமிழ்ல பயன்படுத்துகிற பொழுது அப்படி வந்துவிடும். இந்த இடத்தில் இதன் மூலமாக என்று அதை அதனால் என்று இல்லாமல் இதன் மூலமாக என்று மொழிபெயர்த்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும். அதனால் என்ற வார்த்தை ரெண்டு வித கருத்துக்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறது. இந்த வசனங்களை மனம் திரும்புதல் இப்ப ஆங்கிலத்தில் பார்க்கிற பொழுது அந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆங்கில வார்த்தை வியாபாய். அந்த வியாபாய் என்ற வார்த்தைக்கு தமிழில் இதன் மூலமாக என்று அர்த்தம். அதனால இதன் மூலமாக என்று மொழிபெயர்த்திருந்தால் உதவியாக இருந்திருக்கும். இந்த வசனங்களை மனந்திரும்புதல் இப்ப நான் மொழிபெயர்த்தால் மனந்திரும்புதல் கர்த்தருடைய ஆவியின் கிருபையாக இருப்பதால் கமா அதன் மூலமாக ஒரு பாவி உள்ளார்ந்த விதத்தில் தாழ்மைப்படுத்தப்பட்டு புறத்திலும் சீர்திருந்தலுக்கு உள்ளாகிறான் என்று போட்டிருக்கிற பொழுது வாசகன் பிரச்சனை இல்லாம அதை புரிந்து கொள்ளலாம். அப்ப அங்க ரெண்டா பிரிக்கிற பொழுது சரியான வார்த்தையை பயன்படுத்தும். அந்த தொடர்பை காட்டக்கூடியதாக இருக்கும். முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் உள்ள தொடர்பை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், எப்படி ஆங்கிலத்தில் இருக்கிறத வசனத்தை பிரிக்காம நான் மொழிபெயர்க்கிற பொழுது மனம் திரும்புதல் கர்த்தருடைய ஆவியின் கிருபையாக இருப்பதால் கமா அதன் மூலமாக ஒரு பாவி உள்ளார்ந்த விதத்தில் தாழ்மைப்படுத்தப்பட்டு புறத்திலும் சீர்திருந்தலுக்கு உள்ளாகிறான். இப்படி மொழிபெயர்த்திருந்தால் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த வசனத்துல பாவியின் மனம் திரும்புதல் மூலம் நிகழ்ந்திருக்கும் ரெண்டு காரியங்களுக்கும் காரண கர்த்தா ஆவியானவர். அதுதான் வாட்சன் உணர்த்துகிறார். அவர் அதை மனம் திரும்புதலின் மூலமாக செய்திருக்கிறார். மனம் திரும்பியவன் பாவி, ஆவியானவர் அல்ல. அந்த மனம் திரும்புதல் ஆவியினுடைய கனி. அதை பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த வசனத்துல மனம் திரும்புதல் ஆவியானவரின் கிருபை என்று மறுபடியும் நினைவூட்டுகின்ற வாட்சன் ஆவியானவர் அதன் மூலம் எதை செய்திருக்கிறார் என்பதை அந்த ஒரு வசனத்துல சுருக்கமாக விளக்குகிறார். அதாவது மனம் திரும்புதலின் மூலம் பாவியாகிய மனிதன் தன் உள்ளான மனிதனில் தாழ்மை உள்ளவனாக ஆளுக்குரிய சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான் என்கிறார் வாட்சன். இதை அவசரப்பட்டு வாசித்து விட்டு போனால் இதில் அடங்கி இருக்கின்ற சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாது. இங்கே மனம் திரும்புதலுக்கான சுருக்கமான தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. மெய்யான மனம் திரும்புதல் ஒருவனில் காணப்பட்டால் அவனில் இரண்டு ஆவிக்குரிய விஷயங்களை நாம் கவனிக்கலாம் என்கிறார் வாட்சன். முதலாவது அவனில் ஆவிக்குரிய தாழ்மை காணப்படும். இதை பற்றி நான் விளக்க போனால் இன்றைய பாட நேரம் மட்டும் போதாது. அந்த அளவுக்கு வேதம் தாழ்மையை பற்றி போதனைகளை தருகிறது. இருந்தாலும் மனம் திரும்புதலுக்கும் தாழ்மைக்கும் அந்த அளவுக்கு பிரிக்க முடியாத தொடர்பு இருப்பதால் இந்த இடத்தில் தாழ்மையை பற்றி ஒப்புக்கு சொல்லிவிட்டு போய்விடுவதால் பயனில்லை. தாழ்மையை பற்றி சொல்லுகிற பொழுது பொதுவாகவே நாம் ஒருவரில் வெளிப்புறமாக அவரில் தெரிகிற அடையாளங்களை வைத்தே அவர் தாழ்மையானவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறோம். ஏனென்றால் எந்த மனிதனுக்குள்ளும் அவனுக்கு உள்ளே நடக்கிறதை அறிந்து வைத்திருக்கிற ஒரு மனிதனும் இல்லை, ஆண்டவரை தவிர. உள்ளே இருப்பதை பார்க்கக்கூடியவர் அவர் மட்டுமே. நாம் ஒரு மனிதனின் வெளிப்புற நடவடிக்கைகளை மட்டும்தான் கண்ணால் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை வைத்தே ஒருவருடைய தாழ்மையை
நாம் தீர்மானிக்கிறோம். இதை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே உங்களுடைய ஊர் இந்தியாவில் ஒரு போதகருடைய நினைவு வருகிறது. பல காலத்துக்கு முன்பு நடந்து அவரோடு 10 நிமிஷம் இருந்து பேசினால் அப்படிப்பட்ட தாழ்மையான மனிதனை வாழ்க்கையில் நாம் பார்த்து விடுவதில்லை என்றே நினைத்து விடுவோம். அப்படித்தான் நானும் நினைத்தேன். கனிவான முகம், ஒரு கனிவான சிரிப்பு, அதோடு பொறுமையாக நடந்து கொள்ளுகிற முறை, பேச்சில் கனிவு தேன் போல சொட்டி கொண்டிருக்கும், முகத்திலும் எடுத்து எரிந்துவிட முடியாதபடி எப்போதும் ஒட்டி கொண்டிருக்கும் அழிக்க முடியாத ஒரு மெதுவான பல் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும்படியான ஒரு சிரிப்பு, இதையெல்லாம் வைத்து அந்த மனிதனை போல் தாழ்மையானவனை நான் பார்த்ததில்லை என்று நினைத்தேன். எல்லா மனிதர்களையும் போல நான் அவருடைய வெளிப்புற நடவடிக்கைகளை வைத்தே அதை செய்தேன். ஓரிரு வருடங்களுக்கு பிறகுதான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரிய வந்தது. ஏமாற்றத்துக்கும் உள்ளானேன். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? நம் இனத்தில் மக்கள் வெளிப்புறமாக ஒரு சமூக மரியாதை பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அது சமூக இங்கிதம்னு சொல்லலாம். அது பொதுவாக எல்லோரிலுமே காணப்படும். இது இல்லாதவர்களும் நிச்சயமா இருக்கிறார்கள். இந்த சமூக இங்கிதத்துக்கும் காரணம் உள்ளே இருக்கிற மாற்றம் அல்ல, அது நாம் வளர்ந்து வந்த முறை, நம்முடைய பண்பாடு எல்லாம் காரணமாக இருந்திருக்கிறோம். இதற்கும் நமக்கு உள்ளே இருக்கிற உள்ளார்ந்த தன்மைக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கலாம். அதனால் வெளியில ஒருவர் நடந்து கொள்வதை பார்த்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு நாளுமே தீர்மானிக்க முடியாது. எனக்கு தெரிந்த இப்பொழுது மறைந்து விட்ட ஒரு நல்ல போதக நண்பர் சொன்னார், சில மனிதர்களோடு நெருங்கி பழகினால் அவர்களில் ஆண்டவரின் கிருபை எந்த அளவுக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை அறிந்து ஆனந்தப்படலாம். அவர்களால் நமக்கு நன்மையே. அதே நேரம் வேறு சிலரோடு நெருங்கி பழகினால் அவர்களுக்கு தூரத்திலிருந்து மட்டுமே அவர்கள் மீது நம்மால் அன்பு செலுத்த முடியும் என்ற முடிவுக்கு வருவோம். எனக்கிட்ட போன ஆபத்து, ஒருவரின் தாழ்மையை நாம் அவருடைய புற நடவடிக்கையை வைத்தே எப்போதும் தீர்மானிக்கிறோம். நம்மிடத்திலும் அந்த விஷயத்தில் அவசரப்பட்டு அப்படி செய்துவிட முடியாது. பொதுவாகவே எல்லா இன மக்களுக்குமே இது பொருந்தும். இப்போது தாழ்மையை பற்றிய முக்கியமானது ஒரு வேத வசனம், புதிய ஏற்பாட்டு வசனம் நினைவுக்கு வருகிறது. அது இயேசுவில் காணப்பட்ட தாழ்மையை விளக்கி நம்மிலும் அது காணப்பட வேண்டும் என்று காட்டுகிற வசன பகுதி. இந்த பகுதியை நீங்களும் பலமுறை வாசித்திருப்பீர்கள், நானும் கூட வாசித்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை இதுல நான் கவனித்தேன். அந்த வசனங்களை முதல்ல பார்ப்போம். பிலிப்பியர் 2:3-8. இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அதாவது மனத்தாழ்மை உள்ளவர்களாக சகோதரர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் மற்றவர்களிலும் விட ஒருவர் மற்றவர்களும் மேன்மை உள்ளவர்களாக பார்க்க முயற்சி செய்யுங்கள். அவனவன் தனக்கானவையனை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. சுயநலவாதியா இருந்திருந்தாம மற்றவர்களுடைய தேவைகளையும் கவனித்து பார் என்று சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இது ரொம்ப முக்கியமான வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு பவுல் அது எப்படிப்பட்டதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்றிருக்கிறது.
இந்த வசன பகுதியை கவனமாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே அதனுடைய முழுமையான அர்த்தத்தையும் விளங்கிக் கொள்ள முடியும். இதில் அத்தனை ஆழமான அருமையான சத்தியங்கள் பொதிந்து காணப்படுகிறது. இந்த பகுதி கிறிஸ்துவில் மனத்தாழ்மை எந்த விதத்திலே காணப்பட்டது என்பதை விளக்குகிறது. 6வது வசனத்திலிருந்து 8வது வரையும் உள்ள வசனங்களை மனத்தாழ்மையை விளக்குகின்ற விதமாக கிறிஸ்துவில் காணப்பட்ட அம்சங்களை விளக்குகிறது. என்னென்ன அம்சங்கள் அவர்கள் காணப்பட்டது, அவர்கள் இருந்த மனத்தாழ்மையை விளக்கும் விதமாக. முதலாவது, அவர் தம்மை வெறுமையாக்கினார். தன்னுடைய சிறப்பு அம்சங்களை வெளியில் காட்டி அவர் பந்தா பண்ணல. நம்ம ஊர் பாசையில சொன்ன அவர் தம்மை வெறுமையாக்கினார். இரண்டாவது, அடிமையின் சாயலோடு நடந்து கொண்டார். மூன்றாவது, சகலத்திலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். மூணே அந்த வசனங்கள் சொல்லு. இதில் உள்ள அத்தனை வினை சொற்களையும் கவனித்தால், வெறுமையாக்கினார், அடிமையின் சாயலோடு நடந்து கொண்டார், கீழ்ப்படிந்தார், இதெல்லாம் பார்த்தார், அவை எல்லாமே அவர் புறத்தில் செய்த காரியங்களை விளக்குவதாக இருக்கின்றன. அவர் புறத்தில் செய்த செயல்களை வைத்தே அவருடைய தாழ்மையை இந்த பகுதி விளக்குகிறது. அவற்றின் மூலம் அவர் தன்னை தாழ்த்தினார் என்கிறது 8வது வசனம். அதெல்லாம் உண்மைதான். இயேசு இந்த விதமாக புறத்தில் தெரியும்படியாக அத்தனையையும் செய்தார். தன்னுடைய தெய்வீகத்தை மறைத்துக் கொண்டார், மனுஷ சாயல் எடுத்து அடிமை போல் நடந்து கொண்டார், மனிதர் செய்த துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார். இதெல்லாம் அவருடைய தாழ்மைக்கு அடையாளம் என்கிறது வேதம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் பிதாவுக்கு. இதை நம்ம ஒருவருமே மறுக்க மாட்டோம். இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள். இயேசுவின் கண்களால் காணக்கூடிய, இயேசுவில் கண்களால் காணக்கூடியதாக தென்பட்ட எல்லாமே அவருடைய தாழ்மையை விளக்குவனவாக இருந்தன. இருந்த போதும் இந்த பகுதி மிக முக்கியமான இன்னொரு உண்மையை நமக்கு விளக்குகிறது. இதுவரை இயேசுவை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்த பொழுதும், அவரில் வெளிப்புறமாக அவர் செய்திருந்த அனைத்திற்கும் காரணம் அவரின் உட்புறத்தில் காணப்பட்ட ஒரு முக்கிய தன்மையே என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அது சுட்டி காட்டுகின்ற வார்த்தை 5வது வசனத்திலே இருக்கிறது. அந்த வசனத்திலே இயேசுவின் சிந்தை என்று இருப்பதை கவனியுங்கள். இந்த சிந்தையே நம்மிலும் இருக்க வேண்டும் என்கிறது இந்த பகுதி. இந்த சிந்தையே அவருடைய வெளிப்புற சீர்திருத்தத்திற்கு காரணமாக இருந்தது. அவருடைய தோற்றத்திலும் செயல்களிலும் நடையுடைய பாவனையிலும் நடந்து கொண்ட முறைகளிலெல்லாம் இருந்து அவருடைய தாழ்மையை நாம் அறிந்து கொண்ட போதும் அதற்கு காரணம் என்ன என்பதை 5வது வசனம் விளக்குகிறது. என்ன காரணம்? அவருடைய சிந்தை. தமிழ் மொழிபெயர்ப்புல சிந்தை என்று காணப்படுவது ஆங்கிலத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எடுத்து பார்க்கிற பொழுது மைண்ட் சொன்னா நம்ம மனசு சொல்லுவோம், ஹிருதயத்தை சொல்லுவோம். மைண்ட் என்று இருக்கு. லெட் திஸ் மைண்ட் பி இன் யூ. இயேசுவில் இருந்த அந்த மைண்ட். நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அது ரொம்பவும் மூல மொழியோட நெருங்கினதாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து சொல்லுது, ஹேவ் திஸ் ஆட்டிடியூட் இன் யுவர் செல்ஃப். இது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு. சிந்தை என்ற தமிழ்ல இருக்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் மைண்ட்னு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல ஆட்டிடியூடு. அப்ப இதுக்கான கிரேக்க வார்த்தை ஃப்ரோனிடே என்ற வார்த்தை. அது எந்த மூல கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததுன்னு சொன்னா, ஃப்ரோனியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தையில மூலத்திலிருந்து வந்த வார்த்தை. இது 26 தடவைகள் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வேறு வடிவங்களிலும், பல இடங்களில் பல தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டயர் என்று சொல்லுகிற உருவத்தினுடைய லெக்சிகன், அது கிரேக்க வார்த்தைகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிற அந்த லெக்சிகனில் இதை பற்றி விளக்குகிற பொழுது சொல்லுகிறார், அடிப்படையில் இது உள்ளே காணப்படும் ஒரு எண்ணம் வெளிப்புறமாக வெளிப்படுவதை குறிக்கும் வார்த்தை என்கிறார். உள்ளே காணப்படுகின்ற ஒன்று, ஒரு எண்ணம் வெளிப்புறமாக வெளிப்படுவதை குறிக்கின்ற வார்த்தை இந்த ஃப்ரோனிட்டே. இதை ஆங்கிலத்திலோ தமிழிலோ இலகுவாக மொழிபெயர்த்து விட முடியாது. இதை இன பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லலாம். பல வார்த்தைகளை பயன்படுத்தி இதை விளக்க வேண்டியிருக்கு. ஒருவருடைய இன பெர்ஸ்பெக்டிவ், உள்ளார்ந்த எண்ணம், சிந்தை. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அதை வந்து ஆட்டிடியூட் என்று சொல்லுகிறது. இது இயேசுவில் காணப்பட்டு அவருடைய சிந்தை ஆட்டிடியூட், அவர் வாழ்ந்த விதத்திற்கு அதுவே காரணமாக இருந்திருக்கிறது. அவருக்கு உள்ளே இருந்ததே அவருடைய வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு காரணம். பாத்தீங்களா, இந்த இடத்துல இயேசுவில் இருந்தது நமக்கும் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிற பொழுது அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இயேசுக்குள்ள உள்ள ஒண்ணு இருந்து வெளியே ஒண்ணுமே ஒரு காலமும் நடக்கல. அவருக்கு உள்ள இருந்ததை தான் வெளியில பார்க்கணும். வெளியில இருந்ததை பார்த்து அவருக்கு உள்ள என்ன இருந்ததுன்னு நம்ம தெளிவா சொல்லலாம். நம்ம வாழ்ற டபுள் லைஃப் இயேசுவிடம் பார்க்க முடியாது. நாம ஒரு மனுஷனை வெளிப்புறமா எல்லாம் பார்த்து ஒரு தவறான எண்ணத்துக்கு வந்து விடலாம். ஏன், அவன் உள்ளுக்குள்ள வேற மனுஷனா இருப்பான். பவுல் சொல்லுகிறார், இயேசுக்குள் இருந்தது நம்ம இடத்துல இருக்கணும், கிறிஸ்தவர் இடத்துல இருக்கணும். இது நம்ம ரொம்ப சிந்தித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய உண்மை. பவுலை பார்த்து எனக்கு கேட்க தோன்றுகிறது, பவுலே இது எப்படி முடியும்? இயேசு யார், நான் யார், அவரை போல நான் எப்படி இருக்க முடியும், அவருக்குள் இருந்தது எனக்குள் எப்படி இருக்க முடியும், இது முடிகிற காரியமா என்று பவுலை பார்த்து எனக்கு கேட்க தோன்றுகிறது. இதற்கு பதிலுக்கான நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார். அவர் கடவுள், முழு தெய்வீகத்தை கொண்டிருந்தார். அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே என்றைக்கும் மாறா தன்மை உள்ளவை. மனுஷனா பிறக்கிறதுக்கு முந்தையும் அதே விதத்துல தான் இருந்தது. அவர் மானுடத்தை தன்னுடைய தெய்வீகத்தில் இணைத்துக் கொண்டு மனிதனான பொழுது அவர்கள் இருந்த அத்தனை மானுட தன்மைகளும் மாறா நிலையில் இருந்தன. அதாவது அந்த தன்மைகள் பாவமற்றவையாக பூரண மானுடத்தை கொண்டிருந்தன. அந்த பூரண மானுடத்தை கொண்டிராத நம்மை பார்த்து பவுல், இயேசுவில் இருந்தது உன்னிலும் இருக்க வேண்டும், உங்களிலும் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். அது எப்படி முடியும் என்று நாம மலைத்து போய் நிற்க வேண்டி இருக்கிறது. பூரணத்துவம் உள்ளவரில் இருப்பது பூரணமற்ற பாவிகளாகிய நம்மில் எப்படி இருக்க முடியும் என்று நாம் நிச்சயம் மலைத்து போவோம். அதுல ஆச்சரியம் இல்லை. இந்த இடத்தில் தான் கிருபையின் மகத்துவத்தை நாம உணர வேண்டும். அதைத்தான் உணர வேண்டும் என்று பவுலும் எதிர்பார்க்கிறார். கிருபையின் மகத்துவத்தை உணராதவர்கள் ஒரு நாள் கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. இதை உணராத கிறிஸ்தவனும் முறையாக கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு நாளும் வாழ முடியாது. அப்படி கிருபையை பற்றி நாம என்ன தெரிந்திருக்க வேண்டும்? இயேசுவின் அவருக்குள் இருந்த சிந்தை, அதாவது அது இன பெர்ஸ்பெக்டிவ், த ஆட்டிடியூட், அதை நாம் கொண்டிருக்க உதவுவதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை. அதனால் தான் வாட்சன் ஆரம்பத்திலேயே மனம் திரும்புதல் ஆவியின் கிருபை என்று சொல்லி வைத்தார். இது மாம்சத்திலிருந்து தோன்றுகிற ஒன்றல்ல, ஆவியானவரால் நாம் கொண்டிருக்கக்கூடியது. இதை நம்மில் நாம் கொண்டிருக்க வைப்பது மறுபிறப்பு. மறுபிறப்பின் விளைவாகவே நம்மால் மனம் திரும்ப முடிகிறது. அதனால் மனம் திரும்புதல், அதை நாமே செய்தாலும் ஆவிக்குரிய நிலையில் இருக்கும் ஒருவனே, மறுபிறப்பு அடைகிற ஒருவனே மனம் திரும்பக்கூடியவனாக இருக்கிறான். மறுபிறப்பு இல்லாமல் மனம் திரும்புதல் நடக்காது. இந்த ஆவிக்குரிய மனம் திரும்புதலில் காணப்படும் முக்கிய தன்மையே தாழ்மை. அதைத்தான் பவுல் இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆட்டிடியூட் என்று பிலிப்பியர் 2:5 விளக்குகிறார். தமிழ்ல சிந்தை என்று இருக்கிறார். இது கிருபையின் காரணமாக உள்ளே இருந்தால் மட்டுமே வெளிப்புறமாக ஆவிக்குரிய சீர்திருத்தம் நம்மில் ஏற்பட முடியும். இந்த இடத்துல இன்னும் ஒன்றையும் கவனிக்க வேண்டும். நமக்குள் இருக்க வேண்டிய பவுல் விளக்குகின்ற இந்த சிந்தை இன பெர்ஸ்பெக்டிவ் ஆட்டிடியூட் என்ற வார்த்தையின் கிரேக்க மூலம் ஃப்ரோனிடேன்னு சொன்னே, அது கட்டளை தோணியில் காணப்படுகிறது. அதாவது இது இலக்கணப்படி இம்பேரட்டிவ் மூடு, கட்டளை தோணி. அதாவது நாம் பொறுப்போடும் கவனத்தோடும் செய்ய வேண்டிய ஒன்றாக, கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் தவிர்த்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நாம் இதை வாழ்க்கையில் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டியது இந்த சிந்தை, இந்த ஆட்டிடியூட், இந்த இன பெர்ஸ்பெக்டிவ். இதை நமக்காக ஒருவரும் செய்ய முடியாது. இதை நாம் பேசிவாக இருந்து யாரிடத்திலேயாவது இருந்து பெற்றுக் கொள்ள முடியாது. ஒரு நாளும் இந்த சிந்தை, இந்த இன பெர்ஸ்பெக்டிவ், இந்த தாழ்மை ஜெபம் செய்து வராது. இதை நாமே நமக்குள்ளே கொண்டிருக்க வேண்டியது கிருபையின் மூலமாக. இதை நம்மால் கொண்டிருக்க முடியும். அதற்கான கிருபை நமக்கு இருக்கிறது என்பதால் தான் கிறிஸ்தவர்களை பார்த்து பவுல் இதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இதை நாம் கொண்டிருக்க முடிவதற்கு காரணம் நமக்கு கிடைத்திருக்கும் கிருபையாகிய மறுபிறப்பு தான். ஆவியானவரால் இது ஒருவனில் நிகழ்ந்திருந்தால் மட்டுமே அவனால் இயேசுவில் இருந்த இந்த சிந்தையை கொண்டிருக்க முடியும், இந்த தாழ்மை அவனில் இருக்க முடியும். தன்னில் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டிருக்காத ஒருவனால் மெய்யாக மனம் திரும்ப முடியாது. அவனில் கிருபையின் செயல் நிகழ்ந்திராமல் இருந்தால் அவன் போலி மனம் திரும்புதலை மட்டுமே கொண்டிருப்பான். அதற்கு மேல அவனால போக முடியாது. கிருபையின் காரணமாக மெய்யான மனம் திரும்புதல் இருக்கிற இடத்தில் மட்டுமே இந்த தாழ்மை, மனத்தாழ்மை இருக்க முடியும். மெய் கிறிஸ்தவன் மட்டுமே ஆவியின் துணையோடு தன் இருதயத்தில் மனத்தாழ்மை இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுவான். அது இருக்கும்படியான சகல முயற்சிகளையும் எடுப்பான். இயேசு கிறிஸ்துவில் அவருடைய மானுடத்தில் இயல்பாக காணப்பட்ட அந்த மனத்தாழ்மையை நாம் கிருபை நமக்கு அளிக்கும் மறுபிறப்பின் காரணமாக நம்ம இருக்குமாறு பார்த்துக் கொள்ள முடிகிறது. மெய்யாக கிருபையால் ஒருவன் மனம் திரும்புகிற பொழுது அவனில் இந்த மனத்தாழ்மை தெளிவாக தெரியும். இது கிருபையின் தாழ்மை, மாம்சத்தோடு சம்பந்தப்பட்ட அல்ல. இது ஆவிக்குரிய தாழ்மை, அழியும் மாம்சத்தில் இருந்து வெளிப்படுகிறது ஒன்றல்ல. இது பரலோகத்துக்குரியது, ஆவிக்குரிய மனிதர்களில் மட்டுமே காணப்படக்கூடியது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இப்ப புரிகிறதா? பவுல் பிலிப்பியரில் நமக்கு விளக்குகிற தாழ்மையை பற்றிய சத்தியம் இதைத்தான் நாம் நாகமான்ல பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள்ல நாகமான், அவன் எலிசாவுக்கு முன்னாலே தன்னை தாழ்த்தி கொண்டது அவனுக்குள் நிகழ்ந்த கிருபையின் காரணமாக உண்டான மனம் திரும்புதலால் தான். அந்த கிருபையின் காரணமாக அவன் மெய்யாக மனம் திரும்பினான். அவனில் மனத்தாழ்மை காணப்பட்டது. கிருபை அவனை மனம் திரும்ப வைத்தது. அந்த மனம் திரும்புதலில் இந்த அடிப்படை தாழ்மை இருந்தது. எந்த ஒரு உயர் பதவியில் இருக்கிற மனிதனும் இதை மாம்சத்தில் ஒருபோதும் செய்ய மாட்டான். அவனுடைய இருதயம் பாவத்தில் இருக்கிற வரை அந்த பாவம் அவன் தன்னை தாழ்த்தி கொள்ள ஒருபோதும் துணை போகாது. அதனால் அவிசுவாசிகளின் போலித்தாழ்மையை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அவிசுவாசிகள் திருவள்ளுவர் உட்பட எவ்வளவுதான் தாழ்மையை பற்றி எழுதி குவித்தாலும் அவர்கள் எட்ட முடியாத உயரத்திலே இருப்பது கிருபையின் கனியாகிய தாழ்மை. அதை விசுவாசி மட்டுமே கொண்டிருக்க முடியும். இயேசுவிடம் நித்திய ஜீவனுக்கு வழிதேறி வந்த செல்வந்தனாகிய இளம் வாலிபன் எவ்வளவுதான் நியாயப்பிரமாணத்தை நேசித்திருந்த பொழுதும், அதை வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சிகள் எடுத்திருந்த பொழுதும் அவனால் மனம் திரும்ப முடியவில்லை. தன்னை தாழ்த்திக் கொள்ளவும் அவனால் முடியவில்லை. உண்மையில் ஒருவன் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறான் என்பதற்கு அர்த்தம் அவன் மனம் திரும்பி இருக்கிறான் என்பதே. மனம் திரும்புகிற ஒருவன் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறான். அந்த வாலிபனால் இயேசுவை நேசித்த பொழுதும் அவனால் தன்னை தாழ்த்திக் கொள்ள முடியாதபடி அவனுடைய பாவம் அவனுடைய இருதயத்தை ஆண்டது. நூற்றுக்கு அதிபதி, 100 பேரை ஆளுகிற பெரிய ராணுவ அதிகாரியாக இருந்த பொழுதும் இயேசுவுக்கு முன் அவன் தன்னை தாழ்த்திக் கொண்டான். அவன் மனம் திரும்பியவனாக தொடர்ச்சியான தாழ்மை உள்ளவனாக இருந்தான். ஆலயத்துக்கு வந்த ஆயக்காரன் கர்த்தர் முன் தன்னை தாழ்த்திக் கொண்டான். அதில் மனம் திரும்புதலை பார்க்கிறோம். பரிசேயன் மனம் திரும்பவில்லை, அவனில் மனத்தாழ்மை இருக்கவில்லை. யூதாசு அழுதான், கதறினான், வருந்தினான், ஆனால் மனம் திரும்பவில்லை, தற்கொலை செய்து கொண்டான். அவனால் தன்னை தாழ்த்திக் கொள்ள முடியவில்லை, அவனில் கிருபை காணப்படவே இல்லை. இன்னும் எத்தனையோ வேத உதாரணங்களை இதற்கு காட்டலாம். ஆகவே மனம் திரும்புதலில் முதலாவது காணப்படுகின்ற ஆவிக்குரிய கிருபை தாழ்மை என்கிறார் வாட்சன். மெய்யான மனம் திரும்புதலில் காணப்படுகின்ற இரண்டாவது அம்சம் என்னவென்று பார்ப்போம். முதலாவது தாழ்மை, இரண்டாவது வாழ்க்கையில் வெளிப்புறத்தில் காணப்படும் சீர்திருந்துதல். ரெஃபர்மேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கொண்டு வருகின்ற மாற்றங்கள் தன்னுடைய வாழ்க்கையில். மெய்யான மனம் திரும்புதலில் காணப்படும் மனத்தாழ்மை இருக்கிறவனே தன் வாழ்க்கையில் கெட்ட குமாரனில் காணப்பட்டது போன்ற வெளிப்புற மாற்றங்களை கொண்டு வருவான். அதுவும் கூட கிருபையினால் தான் நடக்கிறது. கிருபையினால் அவன் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறான். இருந்த இடத்தை விட்டு எழுந்து தகப்பனிடத்திலே போய் மெய்யான பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நாடி அவன் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிற விதமாக செய்கின்ற அத்தனையும் அதற்கு காரணம் அவனில் காணப்பட்ட மெய்யான மனம் திரும்புதலும் அதில் இருந்த மனத்தாழ்மையுமே. மெய்யான மனம் திரும்புதலை பயிற்சியாக கட்டுப்பாட்டோடு வாழ்க்கையில் கொண்டிருக்காதவர்களில் ஆவிக்குரிய சீர்திருத்தத்தை ஒரு நாளும் பார்க்க முடியாது. அவர்கள் அறகுறை வாழ்க்கையை வாழ்ந்து அல்லது போலி வாழ்க்கையே வாழ்ந்து வருவார்கள். அவர்களில் ஆவியின் வளர்ச்சியும் கனிகளும் காணப்படாது. கிறிஸ்தவர்களாக ஆவியில் வளரவும் முன்னோக்கி போய் ஆவியின் கனிகளில் சிறந்தவர்களாக இருக்கவும் தொடர்ச்சியான மனம் திரும்புதலை மனத்தாழ்மையை அணிகலனாக கொண்டிருக்கிற மனம் திரும்புதல் அவசியம். அது இல்லாததால் தான் சபையில் இன்னைக்கு சில பேர் அவிசுவாசியா இல்ல விசுவாசியா என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலையில இருந்து வருகிறார்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மெய்யான மனம் திரும்புதல் இருந்தால், ஆரம்பத்தில் நீங்க விசுவாசியாகிற பொழுது அது மெய்யானதாக இருந்தால், அது மறுபிறப்பு நடந்திருந்தா மட்டும்தான் அது இருந்திருக்க முடியும். அந்த மறுபிறப்பின் மூலமாக மெய்யான மனம் திரும்புதல் ஆரம்பத்தில் இருந்து அது அருமையாக வெளிப்பட்டிருந்தால் கெட்டகுமாரனை போல உங்கள தொடர்ச்சியான மனம் திரும்புதல் நிச்சயமா இருக்கும், தொடரும். அந்த தொடர்ச்சியான மனம் திரும்புதலை ஆண்டவருடைய கட்டளையாக நீங்க பார்த்து அதற்குரிய அடையாளங்களை எல்லாம் கொண்டிருப்பீர்கள். அதற்காக உங்களுடைய தொடர்ச்சியான மனம் திரும்புதல் இயேசுவில் இருந்தது போல பூரணமாக இருந்து விடாது. இயேசுவில் எல்லாமே பூரணமானது, நம்மையும் எல்லாம் பூரணமற்றவை இருந்தாலும் பரிசுத்தத்தில் நாம் முன்னால் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா ஒரு உண்மையான மறுபுறப்படைந்த கிறிஸ்தவன் அவன் தன் வாழ்க்கையில மெய்யான மனம் திரும்புதலை தொடர்ந்து கொண்டிருப்பான். அதில் காணப்படுகின்ற பிரிக்க முடியாத அம்சமான மனத்தாழ்மையை அவன்ல பார்க்கலாம். நாம பேசிக் கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய மனத்தாழ்மை. அந்த ஆவிக்குரிய மனத்தாழ்மை இருந்து அவன் தன்னில் வெளிப்புறமாக சீர்திருத்தங்களை கொண்டு வருவான். அதாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியங்கள்
இருக்குமாறு பார்த்து கொள்வான். இல்லாமல் இருக்கிற பொழுது வருந்துவான், கவலைப்படுவான், ஜெபிப்பான், போராடி பாவத்தை அழித்து ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடி அதற்கு கீழ்ப்படிந்து அந்த மாற்றங்களை அன்றாடம் கொண்டு வர பார்ப்பான். ஒரு புண் உடம்புல ஏற்பட்டு அது செதலாகி போய் பெரிய காயமாக இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைய ஒரு மெய்யான மனம் திரும்புதல் அடைந்த கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். புரியுங்களா? மெய்யான மனம் திரும்புதல், மெய்யான மறுபிறப்பு கிறிஸ்தவத்துக்கும் போலிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரிகிறதா? நீங்க கேட்டு பார்க்கணும். இப்ப இது இயேசுல இருந்த அந்த மனத்தாழ்மை உங்கள்ட இருக்க. நான் கேட்கறது வந்து திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்ற தாழ்மை இல்ல. மத தெரேசா ரொம்ப தாழ்மையா இருந்தவங்க. விசுவாசியா இல்லாம அந்த மாதிரியான தாழ்மையை கொண்டிருக்க முடியும். காந்திய பார்த்து எவ்வளவு தாழ்மை உள்ளவர்னு சொல்லியா? கோட்டு சூட்டு போடாம அரை நிர்வாண பக்கிரி மாதிரி இங்கிலாந்துக்கு போனார்னு வின்ஸ்டன் சர்ச்சில் அவரை பக்கிரின்னு தான் கூப்பிட்டார். நம்ம உடுத்துற உடையில பார்த்து நம்ம தாழ்மைன்னு நினைக்கலாம். காந்தி கிட்ட இருந்தது வேதம் சொல்லுகிற ஆவிக்குரிய மனத்தாழ்மையா? இல்ல, உலகத்து அளவுல ஒரு பாவி பண்பாட்டின் காரணமாகவோ அவருடைய கோட்பாடுகளின் காரணமோ சுயநலத்தின் காரணமாகவோ அதெல்லாம் இது வச்சிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுவது ஆவிக்குரிய மனத்தாழ்மை, அது கஷ்டமானது. மாம்சத்தில் அதை கொண்டு வர முடியாது. மறுபிறப்பு அடையாதவன அவன் எல்லா முயற்சி செய்து தலைகீழா நின்னாலும் அது அவன்ல இருக்க, அது மறுபுறப்பில் இருந்து வருகிறது. அது மனம் திரும்புதலில் அதிகமாகவே காணப்படும். அதனாலதான் இப்ப உண்மையான கிறிஸ்தவர்களாம் இருக்கிறவர்கள் கூட ஒரு பாவம் செய்து விடுகிற பொழுது ஒரு மெய்யான கிறிஸ்தவன் அதிகமாகவே அதுக்காக வருந்துவான். சின்ன பாவமா இருந்தாலும் ஏன் அந்த மனத்தாழ்மை இருப்பதனாலே அது இருக்கா? உங்கள பாக்குறீங்களா? இல்ல போலி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போறது, வேதம் வாசிக்கிறது, ஜபம் பண்றது, கிறிஸ்தவன்னு பேர் வச்சிருக்கிறது கிறிஸ்தவமா? இல்ல இயேசு வாழ்ந்து காட்டியது கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுக்கு உள்ளே இருக்கிறத பவுல் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்னா, ஏன்னா உனக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டிருந்தா அது இருக்கணுமேங்கிறார். அவருக்கு உள்ளே இருந்தது நமக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்னா அதுக்கான ஆற்றல் வல்லமை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். கிருபையின் மூலமாக அதை அடைந்திருக்கிறோம். ஆவியின் உதவியில் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரின் துணையோடு அதை நாம ஒரு பயிற்சியாக அன்றாடம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஈவை நம்ம அடைந்திருக்கிறோம். மெய்யான மனத்தாழ்மைக்கும் வளர்ந்திரும்புதலில் பெருக்க முடியாதபடி காணப்படுகின்ற மெய்யான மனத்தாழ்மைக்கும் போலிக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த மெய்யான மனத்தாழ்மை இருக்கிற பொழுதுதான் நாம புறத்துல மாற்றங்களை கொண்டு வருவோம். ஆண்டவருக்கு அவரில் இருக்க வேண்டிய ஒரு தேவ பயத்தோடு அந்த மாற்றங்களை நம்மளை கொண்டு நமக்குள்ளாக கொண்டு வருவோம் என்கிறது வேணும். அது உங்களில் இருக்கிறதா? அது செய்யறதுக்கு, அது இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய போறீங்க? முதல்ல உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையான கிறிஸ்தவன் சுய பரிசோதனை செய்வதற்கு தயங்கவே மாட்டான். பாவத்தை செய்து அதுல இன்பம் காணுகிறவன் தான் அதை செய்ய பயப்படுவான். அந்த பக்கம் போறதுக்கு கூச்சப்படுவான். வேற காரியங்களை செய்து அதை தள்ளி போட வைப்பான். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சுய பரிசோதனை செய்ய தயங்க மாட்டான். ஏன்? நாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி சீர்திருந்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த சீர்திருத்தம் நமக்கு அவசியம். அது நம்ம கிருபையின் காரணமாக நம்ம முன்னால போய் கொண்டிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. மெய்யான மனம் திரும்புதல் தொடர்ச்சியாக உங்களில் இருக்கிறதா? மனத்தாழ்மை இருக்கிறதா? உங்களையே நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க உண்மையான விசுவாசியாக இருந்தால் ஆவியின் கிருபை அது மனம் திரும்புதலோடு உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனா மனத்தாமைய நீங்க ஒரு பயிற்சியா வச்சிருக்கணும், ஆவியின் உதவியோடு. உங்க இருதயம் அடியோடு ஆவியினால மாற்றப்பட்டிருந்தால் மனத்தாமை அங்கு விதைக்கப்பட்டிருக்கும், மறுபிறப்பின் விளைவாக அது கொடுக்கப்பட்டிருக்கும், அது வந்திருக்கும். அதை நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும், பயிற்சியாக வச்சிருக்கணும். மனத்தாழ்மை நாகமான காணப்பட்டது போல, கெட்ட குமாரன காணப்பட்டது போல, ஆயக்காரன காணப்பட்ட போல இருக்கிற பொழுதுதான் நம்ம எந்த பாவத்தையும் எதிர்கொண்டு அது நேரம் செய்துவிட்ட பொழுதும் கூட பதறி போய் திருத்திக் கொள்ள பார்ப்போம், பரிசுத்தமாக இருக்க பார்ப்போம். மனத்தாழ்மை உங்கள்கிட்ட இருக்கா? மனம் திரும்புதலோட அது சேர்ந்து வந்திருக்கா? அது எப்படி உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது? நீங்க ஆண்டவருக்காக பணி செய்கிற பொழுது, ஆண்டவருக்காக வாழ்கிற பொழுது அதை நீங்களே கேட்டு பார்க்கணும். ஏன்னா இயேசுவில் இருந்த அந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுதுன்னு பவுல் சொல்றார், கட்டளையா சொல்றார். இது உங்க விருப்பத்தை பொறுத்தது அல்ல, அப்படி நீங்க இருந்த ஆகும். இயேசு பெயரை சொல்லுகிற, இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் அப்படி இருந்து ஆகணும். சில பேர் பார்க்கிறோம் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில திருத்தம்ல, அது திருந்தலாமே அப்படின்னு அதை திருந்தி கொள்ளும்படி சொன்னா ரோஷம் வந்துருது, பொத்துக்கிட்டு வந்துருது, முகம் மாறி இருந்த ரெண்டு மூணு நாளைக்கு பேசவும் மாட்டாங்க, அடி தலிய நின்றுவாங்க. இதுல நம்ம பார்க்கறது மனத்தாழ்மையா இல்ல ஆபத்து இருக்குன்னு பாக்கிறோம். அது அப்படியே அவன் தொடர்ந்தானால், உங்களை யாராவது அப்படி இருந்தா யோசிச்சுங்க, இப்படியே தொடர்ந்தீங்கன்னா எங்க போய் முடியும் தெரியுமா? யூதாஸ் மாதிரி போய் முடிஞ்சு. ஏன்னா அப்படி இருக்கிறதுக்கு காரணம் எதுவா இருக்கும்? பாவம் மட்டும்தான். அப்படி அந்த நேரம் சேவ் பண்ணா கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு உதவி கேட்டு அதெல்லாம் மாத்திக்கணும். ஆண்டவரே என்னை காப்பாத்த, எனக்கு உதவி செய்யும், இப்படி நான் நினைக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது, மற்றவர்கள் என்னை திருத்துவது எனக்கு அவசியம்தான், ஏன்னா அது எனக்கு நன்மையானது, நான் சீர் திருந்தணும். தகப்பன போல நீங்க சிச்சை செய்றீங்க, தகப்பன போல பலர் மூலமாக பேசுறீங்க, அப்படின்னு நம்ம திருந்து வாழணும். சில வாலிபர்கள் கூட எப்பவோ கிறிஸ்தவனா வந்திருந்தும் கூட ஒரு திருத்தம் இல்லாம அறகுறை வாழ்ந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த அடிப்படை வாழ்க்கை உண்மைகள் எல்லாம் சிறப்பை காட்டி திருந்தி வாழாம இருக்கிறதா. சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை, மேடையில இருந்து வேதம் வாசிக்கணும்னு ஆசை, அதை செய்யணும் இதை செய்யணும், வாழ்க்கை எல்லாம் புறையோடி போயிருக்கிற நேரத்துல நீ வெளிப்புறமா என்ன செய்தி, என்ன பிரயோசனம்? உள்ளுக்கு ஒழுங்கா இருக்கு. இயேசுவில் இருக்கின்ற சிந்தை, அந்த ஆட்டிடியூட், அந்த இன்னர் பெர்ஸ்பெக்டிவ், அந்த மனத்தாழ்மை, உங்கள இருக்கிற மனத்தாழ்மை இருக்கிறவன் ஒரு நாளுமே கூட வீணா போக மாட்டான். ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணத்தினுடைய கிறிஸ்தவன்ல அது இருந்துச்சு. அதனாலதான் அவன் பலவும் போய் சேர்ந்தான். நமக்கு இது அவசியம். ஏன்? இது மனம் திரும்புதல்ல பிரிக்க முடியாதபடி காணப்படுகிறது. இது இல்லாம தொடர்ச்சியான மனம் திரும்புதல நம்ம ஈடுபட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இதை சிந்தித்து பாருங்க, உங்களையே ஆராய்ந்து பாருங்க. நீங்க மெய்யான கிறிஸ்தவராக இருந்தால் தொடர்ச்சியான ஒரு மனத்தாழ்மையை கொண்டிருந்து அந்த மனம் திரும்புதலில் தொடர்ந்து ஈடுபடலாம். பாவத்தை விலக்கி வைத்து திரும்பி 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 ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக உண்மையான தேவ பயத்தோடும் பக்தியோடும் நாம் ஆராதனை செய்யலாம். ஜெபம் பண்ணும். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலே பவுலினுடைய வார்த்தைகளில் இருந்து உம்மிலிருந்த அந்த சிந்தை எங்களிலும் இருக்க வேண்டும். அந்த சிந்தை மறுபிறப்பின் மூலமாக மனம் திரும்புதலோடு எங்களுக்கு வந்திருக்கிறது. அன்றாட மனம் திரும்புதலில் பயன்படுத்த வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது அந்த மனத்தாழ்மை என்பதை எல்லாம் நீர் எங்களுக்கு விளக்கி இருக்கிறேன்.
அப்படியான ஒரு மனத்தாழ்மை எங்களிலே தொடர்ந்து இருக்குமாறு நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. போலித்தனமான வாழ்க்கை இந்த உலகத்து மக்களை ஏமாற்றலாம், ஆனால் உண்மை ஏமாற்ற முடியாது. மெய்யான இருதயத்தையும் அதிலிருந்து வெளிப்படுகின்ற மெய்யான கிறிஸ்தவ அனுபவத்தையும் நீர் எதிர்பார்க்கிறேன். எங்களில் அது இருக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டி உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.